வணக்கம் சகோதரி அன்னத்தாய். வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை வரவேற்கின்றோம். பொங்கல் விழா முதன் முதலில் கொண்டாடப்பட்டதன் பின்னணி என்ன?
வத்திக்கான் வானொலி நிலைய அன்பர்களுக்கும் வத்திக்கான் வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பாகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் கேட்டுக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் தனக்கு மேற்பட்ட சக்தியை முதலில் வழிபட தொடங்கினான். தனது ஞானத்திற்குள் அடைபடாத சக்தியை வழிபட ஆரம்பித்தான். தனது தேவைகளை நிறைவு செய்கின்ற சக்தியை வழிபட ஆரம்பித்தான். தனக்கு மேற்பட்ட சக்தியாகவும் தனது ஞானத்திற்கு அடைபடாத சக்தியாகவும் தனது தேவைகளை நிறைவு செய்கின்ற சக்தியாகவும் இயற்கையை கருதினான். எனவே இயற்கையை வழிபடத் தொடங்கினான். இயற்கையானது சராசரி நிலையில், அதாவது இதமான தென்றலாகவோ மிதமான மழையாகவோ சாதாரணமான வெப்பமாகவோ இருந்தால் அதனுடைய பயனை முழுமையாக மனிதனால் அனுபவிக்க முடிந்தது. ஆனால் இயற்கை சராசரி நிலைக்கு மீறி, இயற்கை சீற்றமாகவோ அல்லது சராசரி நிலையிலிருந்து மிக தாழ்ந்து மழையில்லாமல் காற்றில்லாமல் வறண்ட நிலையாகவோ இருந்து பஞ்சமாக இருந்தால் அதை மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே இந்த பஞ்சத்தையோ அல்லது இயற்கை சீற்றத்தையோ இயற்கை தன்மேல் கோபம் கொண்டுள்ளது என்று எண்ணி மனிதன் இயற்கையின் மீதுள்ள கோபத்தை தணிப்பதற்காக இயற்கைக்கு விழா எடுக்க தொடங்கினான். இவ்வாறு பொங்கல் விழா முதன் முதலில் கொண்டாடப்பட்டது என கருதலாம்.
கிறிஸ்தவத்திற்கும் பொங்கல் விழாவுக்கும் என்ன தொடர்பு உள்ளது?
நான் எண்ணுகிறேன், தொடக்கத்தில் ஆதாம் ஏவாள இறைவன் படைத்து அவர்களுக்கு குழந்தைகளாக காயின் ஆபேலை கொடுத்தார். காயினும் தனது தொழிலிலிருந்து கிடைத்த பலனையும் ஆபேலும் தனது தொழிலிலிருந்து கிடைத்த பலனையும் இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்த முன்வந்தனர். இதுதான் பொங்கல் விழாவின் அஸ்திவாரமாக இருந்திருக்கலாம். அடுத்ததாக லேவியர் நூல் 2:14 பார்த்தால், முதற் பலன்களின் உணவு படையலை இறைவனுக்கு அளிக்க வேண்டும் என்றும், அதே நூலில் 23:10 பார்த்தால், அறுவடையின் முதல் விளைச்சலான கதிர்கட்டுகளை குருவிடம் கொண்டு சென்று இறைவன் முன் அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் நாம் வாசிக்கின்றோம். இது பொங்கல் விழாவினுடைய அடுத்த கட்டமாக அமையலாம். ஆக யாவையால் வழிநடத்தப்பட்ட இஸ்ராயல் மக்கள் காலம் தொடங்கி பொங்கல் விழா நடைமுறையில் இருந்திருக்கின்றது மறைமுகமாக என்று நான் எடுத்துக்கொள்ளலாம்.
சகோதரி அன்னத்தாய், கிறிஸ்தவம் பொங்கல் விழாவை எத்தனை பரிணாமங்களில் பார்க்கின்றது?
பொங்கல் விழா கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில் ஒரு மகிழ்வின் விழா. கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில் பொங்கல் விழா ஒரு நன்றியின் விழா, ஒரு பகிர்வின் விழா, இறுதியாக பொங்கல் விழா ஒரு உறவின் விழா. எவ்வாறு பொங்கல் விழா மகிழ்வின் விழா? ஒரு மனிதன் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று பார்த்தால், புதியவைகளை காணும் போதும் புதுமையானவைகளை படைக்கும் போதும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். புதிய ஆடைகளை அணிவதானாலும் சரி, புதிய பொருட்களை பயன்படுத்துவதானாலும் சரி, ஒரு மனிதன் மகிழ்ச்சி நிலையை தன்னை அறியாமலே எய்துகின்றான். இவ்வாறு நிலத்தில் விதைக்கப்பட்ட சாதாரண விதை அவனை அறியாமலேயே முளைத்து அது வளர்ந்து அது பலன் கொடுத்து ஒரு புதிய பொருளை உருவாக்கும் போது அதை பார்த்து மனிதன் மகிழ்ச்சி அடைகின்றான். அது புதுமை என எண்ணி அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகின்றான். இந்த மகிழ்ச்சி தான் பொங்கல் விழாவினுடைய தொடக்கம். எனவே பொங்கல் விழா ஒரு மகிழ்ச்சியின் விழா என்று கொள்ளலாம். இரண்டாவதாக பொங்கல் விழா ஒரு நன்றியின் விழா. எந்த மனிதனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி படர்ந்து பரவலாக காணப்படுகின்றதோ அந்த மனிதன் தாம் காண்பவற்றையெல்லாம் நன்மையாகவே காணுகின்றான். தாம் காணுகின்ற பொருளாக இருந்தாலும் சரி, தான் காணுகின்ற நபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நன்மைத்தனத்தை மட்டுமே அவனால் நோக்க முடிகின்றது. நன்மைத்தனத்தை நோக்குகின்ற மனிதன் நன்மைகளுக்கு நன்றியை கூற தன்னை அறியாமலேயே ஒரு இரம் புரியாத நன்றி உணர்வுக்குள் கட்டுப்படுகின்றான். எனவே பொங்கல் விழாவில் தான் விதைத்து அறுவடை செய்து வைத்திருக்கின்ற அந்த கதிர் கட்டுகளை பார்க்கும் போது அதை நல்லது என கருதுகின்றான். எனவே அவனுடைய உள்ளத்தில் நன்றி உணர்வு அவனை அறியாமலேயே பெருக்கெடுத்து வருகின்றது. எனவே பொங்கல் விழா நன்றியின் விழா என்று நாம் கொள்ளலாம். மூன்றாவதாக பொங்கல் விழா பகிர்வின் விழா. எவ்வாறு பகிர்வின் விழாவாகிறது? லேவியர் நூல் 23:22 விளைச்சலான அந்த கதிர்களை அறுவடை செய்யும் போது மேலோட்டமாக அறுவடை செய்து எஞ்சிய கதிர்களை விட்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் எளியவர்களும் நலிந்தவர்களும் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று பார்க்கின்றோம். இது ஒரு சட்டமாக கூட அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. ஆக அந்த எஞ்சிய கதிர்களை ஏழைகள் எடுத்து பயன்படுத்துகிறார்கள் என்றால் பகிர்வு என்பது மறைமுகமாக அங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. இது தவிர யூபிலி நாட்களில், அறுவடை விழா நாட்களில், கூடார விழா நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ஏழைகளுக்கான கடன்களை மன்னித்தல், ஏழைகளுக்கான சொத்துக்களை மீட்டுக் கொடுத்தல், அடிமையாக இருக்கின்ற ஏழைகளுக்கு விடுதலை அளித்தல், இத்தகைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்றார்கள். ஏழைகளின் சொத்துக்களை மீட்டுக் கொடுத்தலும், அவர்களுடைய கடன்களை மன்னித்தலும், அடிமைகளுக்கு விடுதலை அளித்தலும் கூட மறைமுகமாக பகிர்வினையே படம் பிடித்து காட்டுகின்றது. இதே நிலைதான் இன்று பொங்கல் விழாவிலும் நடைபெறுகின்றது. தாங்கள் சேகரித்து வைத்திருந்த இருக்கின்ற கதிர் கட்டுகளில் இருந்து பிறருக்கு இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கின்ற ஒரு நிலைமையையும் இன்று காண்கின்றோம். எனவே பொங்கல் விழா ஒரு பகிர்வின் விழா. இறுதியாக பொங்கல் விழாவை ஒரு உறவின் விழாவாக நாம் காணலாம். கிறிஸ்தவத்துக்கும் இந்த உறவுக்கும் மிகவும் நெருக்கம். கிறிஸ்தவம் என்பது ஒரு நாணயம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய ஒரு பக்கம் அன்பு, மறுபக்கம் மன்னிப்பு என்று வைத்துக் கொள்ளலாம். அதாவது பொங்கல் விழாவுக்கு முந்தைய நாள் நாம் போகி பண்டிகை என்று கொண்டாடுகின்றோம். அந்த நேரத்தில் பழைய அத்தனையையும் களைந்துவிட்டு, புதுமைகளையும் அழுக்கான அத்தனைகளையும் களைந்துவிட்டு தூய்மையான பொருட்களையும் நாம் உபயோகிக்க ஆரம்பிக்கின்றோம். கிறிஸ்தவமும் மன்னிப்பு என்பதன் அடிப்படையில் வெளிறி போன வேற்றுமை உணர்வுகளையும், உடைந்து போன உறவின் உணர்வுகளையும், மரத்து போன மனித உணர்வுகளையும் தூர எரிந்துவிட்டு இருள் நிறைந்த இதயத்தில் ஒளியை நாம் புகுத்தும் விதமாக பழையவற்றையெல்லாம் களைந்து புதிய மனித இயல்பை நாம் அணிந்து கொள்கின்றோம். இதுதானே போகி பண்டிகையில் நிகழ்கின்றது. எனவே இந்த உறவுகள் புதுப்பித்தல் என்பது போகி பண்டிகை முடிந்து பொங்கல் விழாவில் உறவின் புதுமை தெரிகின்றது. அதனால்தான் புது விடியலில், புது பானையில், புத்தரிசியில், புத்துணர்வோடு நாம் பொங்கலை செய்கின்றோம். எனவே இந்த மன்னிப்பின் வெளிப்பாடாய், அன்பின் முழுமையாய் பொங்கல் விழா இருப்பதனால் பொங்கல் விழாவை ஒரு உறவின் விழா என்று கொள்ளலாம். காணும் பொங்கல் கொண்டாடுகின்றோமே, அப்போது இந்த புதுப்பித்த உறவை பகிர்ந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொருவரையும் சந்தித்து பழையவற்றையெல்லாம் மறந்து கை குலுக்கிக் கொள்ளுகின்றோமே, இதுவும் ஒரு உறவின் வெளிப்பாடுதான். எனவே இறுதியாக எடுத்துக்கொண்டால் பொங்கல் விழா என்பது உறவின் விழா என்பதை நாம் தெளிவாக தெரிய முடியும். எனவே கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் மகிழ்வின் விழாவாகவும், நன்றியின் விழாவாகவும், பகிர்வின் விழாவாகவும், உறவின் விழாவாகவும் அமைந்திருக்கின்ற பொங்கல் விழா கிறிஸ்தவ மதிப்பீடுகளை உள்ளடக்கிய விழாவாக இருக்கின்றது. சமத்துவத்தை தங்கு முழக்கம் செய்யும் விழாவாக இருக்கின்றது. புதுமைகளை பிரசவிக்கும் விழாவாக இருக்கின்றது. வேற்றுமைகளை வேறறுக்கும் விழாவாக இருக்கின்றது. மகிழ்ச்சியை மறுபதிப்பு செய்யும் விழாவாக இருக்கின்றது. எனவே இந்த பொங்கல் விழா நாளில் இறைவனின் மகத்துவத்தை மௌனமாய் முழங்கும் இயற்கையை நமது செயல்களால் வாழ்விப்போம். இவ்விழா நாளில் எண்ணிக்கை நூல் 6:24-25-26 கூறப்பட்டிருப்பது போல, ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக என்று கூறி அனைவரையும் வாழ்த்தி முடிக்கின்றேன். நன்றி.
சகோதரி அன்னத்தாய், பொங்கல் விழா பற்றிய சிந்தனைகளை வழங்கிய தங்களுக்கு எமது வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம்.